உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது திராட்சையில் மழைக்காலத்தில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் விரிவாக பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றைய வானிலை எச்சரிக்கையானது அடுத்து ஒரு வாரத்திற்கு மிகவும் மேகமூட்டத்துடன் அதிக பனி பெய்யும் சூழ்நிலையும் மழை வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்திய வானிலை ஆராய்ச்சி கழகத்தின் எச்சரிக்கையாக கடலூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மிகவும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பொதுவாக காணப்பட்டால் சென்னை கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதன் அருகில் உள்ள காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதற்கான காரணமாக குளிர்ந்த தட்பவெப்ப சூழ்நிலையானது அதுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு 6 நாட்களை நிலவ வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலையில் பயிர்களுக்கானது அதிக நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த அதாவது இந்த ஒரு சூழ்நிலை நிலவுவதால் நம்மளுக்கு ஒரு புயல் சின்னம் உருவாகியுள்ளதால் இந்த புயல் சின்னத்தின் விளைவாக மற்ற மாவட்டங்களிலும் நம்மளுக்கு இன்று குளிர்ந்த அதிக பனி பெய்யக்கூடிய மழைத்தூரல் வரக்கூடிய சூழ்நிலை நிலவுகின்றது. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா அதிக ஈரப்பதம், மழைத்தூரலுடன் கூடிய ஒரு சூழ்நிலை மற்றும் வெப்பநிலையானது 17 டிகிரி 19 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்சம் 25-26 தான் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலையானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்மளுக்கு இந்த சில பகுதிகளில் நம்ம மழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது. நம்மளுக்கு இந்த மழை பெய்ய வாய்ப்புகளும் குளிர்ந்த சூழ்நிலையும் நிலவும் போது நம்மளுக்கு திராட்சையில் சில நோய்கள் மிக தீவிரமாக நம்மளுக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த திராட்சை நோய் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து ஒரு தட்பவெப்ப நிலை சார்ந்த ஒரு பயிராகும். குளிர்ந்த தட்பவெப்ப நிலை தான் அந்த பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. மலையோர பகுதிகளிலும் நம்மளுக்கு குளிர்ந்த சூழ்நிலையும் அதனுடைய வளர்ச்சியானது மிகவும் நல்லாக உள்ளது. மதுரை, தேனி மற்றும் கோயம்புத்தூர், திண்டுக்கல் இதை போன்ற பகுதிகளில் நமது தமிழ்நாட்டில் திராட்சையானது நம்மளுக்கு சாகுபடி செய்யப்படுகிறது. நம்மளுக்கு தொண்டாமுத்தூர் இந்த போன்ற பகுதிகளில், மாதம்பட்டி போன்ற பகுதிகளில் திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த திராட்சை சாகுபடி செய்யப்படும் போது குளிர்ந்த சூழ்நிலை நிலவுகிறது என்றால் கண்டிப்பாக நம்மளுக்கு திராட்சையில் அடிச்சாம்பல் நோய் வந்தே தீரும். இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது, இரவு நேர வெப்பநிலையானது 17 டிகிரியில் ஆரம்பித்து 21 டிகிரி சென்டிகிரேட் நிலவுது. காற்றில் உள்ள ஈரப்பதமானது உங்களுக்கு 85-93% ஈரப்பதம் இருக்குது. மேலும் மேகமூட்டத்துடன் வானம் அமைகிறது. அதாவது மேகமூட்டத்துடன் நம்மளுக்கு வானம் இருக்கின்றது. அதுக்கடுத்து பனியும் அதிகமாக இருக்குது. இந்த 4 சூழ்நிலையும் போதும் அடிச்சாம்பல் நோய், இந்த அடிச்சாம்பல் நோய் வந்து நம்மளுக்கு திராட்சை மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து இந்த குக்கும்பர் பூசணி வகை பயிர்கள் செஞ்சாலும் சரி, பூசணி வகை பயிர்கள்னா என்னது, அதாவது பூசணிக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், அப்புறம் புடலங்காய், இதை போன்ற பூசணி வகை பயிர்களும் சரி, மக்காச்சோள பயிர்கள், சோள பயிர்கள், அனைத்து பயிர்களும் அடிச்சாம்பல் நோய் வந்தே தீரும். குளிர்ந்த தட்பவெப்ப சூழ்நிலை நிலவுகிறது என்றால் உங்களுக்கு அடிச்சாம்பல் நோய் வந்து அந்த பயிரே காய்ந்து இலையாக கருகிவிடும். இது எப்படி முதல்ல அறிகுறி ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலை? இந்த சூழ்நிலை இரவு நேரத்தில் அந்த பூசணம், இது ஒரு பிளாஸ்மா பொறை விட்டி, திராட்சையில் வந்து பிளாஸ்மா பொறை விட்டி குரான் என்று சொல்வார்கள். அந்த பூசணம் வந்து இலையின் மேற்பகுதியில் முளையும் கீழ்ப்பகுதியில் தான் காணப்படும் அறிகுறி. கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு அந்த எண்ணெய் போன்ற ஒரு படலமானது, அதாவது நீர் கோர்த்து ஒரு பழுப்பு நிற புள்ளி உருவாகும். மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் போன்ற ஒரு படலம் காணப்படும். பிறகு ரெண்டு ஒரு 48 மணி நேரம் அந்த இலையில் உட்காந்து உங்களுக்கு அதனுடைய இன்ஃபெக்ஷன்ற நோய் ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த காரணியால் அந்த கீழ்ப்பகுதியில் அந்த பூசணத்தின் இழைகள் வளர்ந்து, பூசண வித்துக்கள் வளர்ந்து ஒரு பருத்தி போல் அந்த காட்டனி மாஸ் வெள்ளை கலரை பூசண படலம் காணப்படும். அப்படி பூசண படலம் ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் லெவலில் இருக்கும் அடியில். அதன் மேற்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த அடிசாம்பல் நோய் இலையின் அடிப்பகுதியில் உங்களுக்கு இருக்குது. இலையின் அடிப்பகுதியில் அந்த பூசண வித்தானது இலையை வந்து சாகடிச்சு தான் அது சாரை உறிஞ்சும். சாகடிக்கப்படும் போது இலையின் மேற்பரப்பு மஞ்சளாகும். அப்புறம் ஒரு 2 நாள் ஆன பிறகு அந்த இலையானது காய்ந்து விடும், புள்ளியானது காய்ந்து விடும். காய்ந்து அப்படியே நோய் பரவும். 2 நரம்புக்கு இடையில் அப்படியே காய்ந்து பரவி அந்த காய்ந்த ஓரப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரை பூசண வித்துகள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே காய்ஞ்சிக்கிட்டே போகும். இது எந்த பகுதியை அதிகமாக தாக்கும் என்றால், புதிதாக உருவாகிய இளம் இலைகள், புதுவாக உருவாகிய பூங்கொத்துகள், பொதுவாக உருவாகிய திராட்சை கொடிகள். முதிர்ந்தது அதிகமாக தாக்காது. அதாவது ஒரு நீங்கள் இப்போ கவாத்து பண்ணிட்டு ஒரு 25 நாள் 30 நாள் எப்படி இருந்தாலும் புது இலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். திராட்சைன்றது கொடி தான், அந்த கொடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கொடியிலையும் ஒரு மேலே இருக்கிற ஒரு 10 இலை 12 இலை உங்களுக்கு இளம் இலையாக தான் காணப்படும். அந்த இளம் இலை மிகவும் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகும் இந்த பூசணத்தால். எப்படி நம்மளுக்கு சூழ்நிலையானது மிகவும் உகந்ததாக இருக்கும். நவம்பர் டிசம்பர் ரொம்பவும் குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அடிச்சாம்பல் நோய் அதிகமாக காணப்படும். இந்த திராட்சை நோயானது அதிக அடிச்சாம்பல் நோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நோய் அறிகுறி தென்பட்ட உடனே இலையானது முதல்ல புள்ளி ஆரம்பித்து அப்படியே பரவி 2-3 புள்ளி ஆரம்பித்தா போதும் அந்த இலை பூரா காஞ்சிவிடும். இது இலையோட மட்டும்தான் நிற்கிதா? அதுக்கு அடுத்து இப்போ புதுசாக சின்னதாக ஒரு பட்டாணி வடி சைஸில் உங்களுக்கு திராட்சை கொத்து இருக்குது. அந்த திராட்சை கொத்துக்கு பரவும். அந்த திராட்சை கொத்து பரும்போது முதல்ல அந்த திராட்சை பட்டாணி சைஸில் இருக்கிற திராட்சை காய் மேலே உங்களுக்கு பழுப்பு கலரை தோணும். பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசண வித்துக்கள் மலர்ந்து அனைத்து திராட்சை பட்டாணி வழியில் காய் பூரா பரவி அந்த திராட்சை கொடியில் கொத்தில் பூரா பரவி அப்படியே அந்த வெள்ளை நிற பூசணமானது அழகாக தெரியும் உங்களுக்கு. அந்த வெள்ளை நிற பூசணம் இந்த தட்பவெப்ப சூழ்நிலை 3 நாளைக்குள்ளே அந்த கொத்தே பாதிப்பு அடைஞ்சு அதுக்கு பிறகு அந்த திராட்சை காய் காஞ்சிவிடும். அது கூட மட்டும்தான், அதுக்கு பிறகு இலையை பாதிச்சிச்சு, இலையில் இருக்கிற பூ இது திராட்சை கொத்தை பாதிச்சு, திராட்சை காம்பை பாதிச்சு, அதுக்கடுத்து அந்த திராட்சை கொடி இருக்கு இல்லையா, கொடி நரம்பு மாரியே போகுது, அதையும் பாதிக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு முதல்ல நீர் கோர்த்து பழுப்பு நிற புள்ளி உருவாகும். அதுக்கு பிறகு அப்படியே பரவி அந்த கொத்து பூராம் காஞ்சிவிடும். நீங்கள் ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து அடிக்காமல் விட்டோம்னா இந்த தோட்டம் பூரா உங்களுக்கு அடிச்சாமல் நோய் வந்து உங்களுக்கு காஞ்சிவிடும். இதை விவசாயிகள் தேனிமான செவட்ட நோய் வந்து பூரா பிடிச்சிங்க. எப்படி செவட்ட நோய் வரும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இலையின் மேற்பரப்பில் இந்த எண்ணெய் வெட்டுற படி வரும்போது செவந்து மஞ்சள் நிறமாக மாறும். அப்புறம் அப்படியே காயும். அப்புறம் காஞ்சி இலை பூரா பரவும். அந்த ஆரம்ப நிலத்தில் உங்களுக்கு மேல் பரப்பு கொஞ்சம் செவந்து மஞ்சள் நிறமாக மாறதால செவட்டை வந்துச்சு செவட்டை வந்துச்சுடுவாங்க. ஒரு விவசாயிகளானது முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் இது 3 முறை மருந்து அடித்து கட்டுப்படுத்திக்கலாம். முன்னெச்சரிக்கை இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் சிந்தனை ஆய்வு கொஞ்சம் அதிகப்படி அனுபவம் இல்லாமல் இந்த விவசாயிகள் இருந்தால் 12 முறை குறைஞ்சது 8 முறைக்கு மேலே மருந்து அடிக்கிறாங்க. வாரத்துக்கு 1 முறை, நான் வாரத்துக்கு 2 முறை அடிக்கிறாங்க. இந்த விவசாயிகள் ஒரே மருந்து அடிக்கிறாங்க. ஒரே மருந்து அடிக்கப்படும்போது அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக எதிர்ப்பு சக்தி விடுவாங்க. ஏன்னா நீங்கள் நாளே நாளில் பூரா தோட்டமும் பரவிவிடும், பரவி பூராம செவட்டு நோய் வந்து காஞ்சிவிடும் உங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிச்சுவிட்டிங்கன்னா இதை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இப்போ திராட்சை இப்போ சாகுபடி செய்கிற விவசாயிகள்லாம் இந்த போடோ கலவை தயார் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து மயில் சுத்தமும் கிழிஞ்சல் சுண்ணாம்பியும் ஒரு கிலோ எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வந்து இதேமாரியாக மிகவும் உகந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 85% கட்டுப்படுத்திடலாம் இந்த நோயை. சரி, நம்மளுக்கு நம்ம போடோ கலவை தயார் பண்ணது மிகவும் எளிதான முறை. ஒரு சிமெண்ட் தொட்டியில் நம்மளுக்கு தேவை ஒரு 200 லிட்டர் தண்ணி, 2 ஏக்கர் வச்சிங்கன்னா 250 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அது 250 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு இதை கரைச்சி பாதி பாதியாக கரைச்சி நம்ம ஊற்றி திரும்ப தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்னுடைய பிஹெச் காராமிலத்தன்மையை டெஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். கொடுவாவில் தீட்டி அதை வச்சோம்னா அது செம்பழுப்பு நிலம் மாறக்கூடாது. மாறினா திரும்ப கொஞ்சம் நாம் கரைச்சி ஊற்றணும். நம்மளுக்கு இந்த போடோ கலவை தான் திராட்சை விவசாயிகளுக்கு மிகவும் குறைவாக மருந்து செலவு பண்ணி அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. சரி, நம்மளுக்கு தீவிரம் அதிகமாகி போச்சு, அடுத்து 5-6 நாளைக்கு மழை வரப்போகுது, குளிர்ந்த தட்பவெப்ப நிலை வரப்போகுது, இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஊடுருவி பாயக்கூடிய பூசண கொல்லியை நீங்கள் அடிக்கலாம். ஊடுருவி பாயக்கூடிய பூசண கொல்லி எதுன்னு கேட்டால் சைமாக்சனில் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது, 1 கிராம் 1 லிட்டர் அது கரைஞ்சி அடிக்கலாம். அசாக்சிஸ்ட்ராபின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அந்த அசாக்சிஸ்ட்ராபின் மருந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி இதையும் கலந்து நம்ம அடிக்கலாம். இன்னொரு மருந்து மெட்டாலாக்சல் ப்ளஸ் மேங்கோசப், இதெல்லாம் திராட்சை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். மெட்டாலாக்சல் ப்ளஸ் மேங்கோசப் அதையும் 1 லிட்டருக்கு 1 கிராம் கலந்து அடிக்கலாம். ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெட்டாலாக்சல் மருந்தையே தான் தொடர்ந்து அடிக்கிறீங்க. இந்த மெட்டாலாக்சல் மருந்து நீங்கள் தொடர்ந்து அடிக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுது. நோய் எதிர்ப்பு சக்தி என்ன, இப்போ ஒரு விவசாயி தலைவலிக்குதுன்னு ஒரு பாராசிட்டமால் டோலோசிஸ் சுட்டியை போடுறாரு, முதல்ல வந்து 500 மில்லிகிராம் போடுறாரு, அப்போ தொடர்ந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, 500 மில்லிகிராம் வேலை செய்யலை, அப்புறம் அது 600 ஆக்குறாரு, அப்புறம் 2 மாத்திரை போடுறாரு, அப்புறம் 3, அதேமாரிலாம் பண்ணக்கூடாது. எதனால் தலைவலிக்குன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கான சரியாக மருந்து எடுத்து நம்ம தீர்வு காணணும். விவசாயிகள் தானாகவே போட்டுக்கிறது தவிர அதேமாதிரி தான் விவசாயிகள் தொடர்ந்து ஒரே மருந்து நீங்கள் அடிச்சிங்கனாவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து திரும்ப எந்த மருந்து அடித்தாலும் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் மாற்றி மாற்றி மருந்து அடிக்கணும். இப்போ இந்த அடிச்சாம்பல் நோய்க்கெலாம் 4-5 மருந்து இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் 3 மருந்து சொன்னேன், இந்த 3 மருந்தும் எளிதாக கடையில் கிடைக்கும். அசாக்ஸ்ட்ராபின்னு 1 மருந்து இருக்குது, 1 லிட்டருக்கு 1 மில்லி கரைச்சி அடிக்கலாம். அதுக்கடுத்து மெட்டாலாக்சல் ப்ளஸ் மேங்கோசப் மருந்து இருக்குது, 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கரைஞ்சி அடிக்கலாம். அதுக்கடுத்து சைமாக்சினல் மருந்து இருக்குது, அதுவும் 1 கிராம் என்ற அளவில் கரைக்கலாம். இதே போல் மருந்துகள் வேறு வேறு மருந்து நம்ம வாங்கி அந்த 3 மருந்து வேறு வேறு மருந்து அடித்தோம் என்றால் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இந்த நோயின் பரவும் தீவிரமானது மழைக்காலங்களில் மிக அதிகமாக இருக்கும். இன்றைய அந்த முக்கியமான நோக்கமே எங்களது வானொலி நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த எங்கெங்கே சாகுபடி திராட்சை சாகுபடி செய்கிறீங்களோ தொண்டாமுத்தூர் பகுதி விவசாய பெருமக்களுக்கு இந்த வானொலி மூலியமாக நான் சொல்வது என்னவென்றால் திராட்சையில் அடிச்சாம்பல் நோய் இப்போது வருவதற்கு மிகவும் உகந்ததாக காணப்படும். மிகவும் உகந்ததாக இருக்கிறதால முதல்ல போடோ கலவையை தயார் பண்ணி முதல்ல தெளிச்சிருங்க. இல்லை திரும்ப 4-5 நாள் கழிச்சு அதிகமாகுது பரவுது அப்படின்னா 1-6 மணி நேரம் இல்லை மழை விட்ட பிற கூட நீங்கள் இந்த ஊடுருவி பாயக்கூடிய ஒரு பூசண கொல்லியை நாம் தெளித்தோம் என்றால் இந்த அடிசாம்பல் நோயானது மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இது அடிசாம்பல் நோய். இது இந்த நேரத்திலே காய் வந்து பழமாக முதிர் நேரத்தில் வந்தால் அந்த பறவை கண் நோயின்னு சொல்லி காய் அழுகல் நோய் வரும், அதுவும் ஒரு முக்கியமான நோய். அது வந்தால் காய் பூரா எப்படின்னா அந்த காய் கண்ணு போல் ஒரு புள்ளி வரும். நீங்கள் விவசாயி உற்று நோக்கினீங்கன்னா நம்ம எப்படி முதல்ல வட்ட வடிவமாக பழுப்பு கலர் ஒரு புள்ளி வரும், அந்த புள்ளி மத்தியில் ஒரு காய்ஞ்சி ஒரு புள்ளி இருக்கும். இது வந்து ஆந்திரக்னோஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பறவை கண் நோய். இது வந்ததுன்னா எங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கா ஒரு திராட்சை கொத்தில் அடியில் தண்ணி தேங்கி நிற்கிது இல்லையா, மழையோ பனியோ இப்படி தோரலோ வரும்போது தண்ணி தேங்கி நிற்கும். ஒரு ஒரு காயிலையும் தேங்கி நிற்கும்போது இந்த பூசணமானது அந்த இடத்துல சீக்கிரமாக வளர வாய்ப்பு உள்ளது. ஒரு கொத்துக்கு 5 காய் 6 காய் பாதிச்சிச்சுன்னா திராட்சை பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொத்தில் பாதிச்சுன்னா திரும்ப கொத்து பூரா பரவிவிடும். கொத்து பூரா பரவி அந்த கொத்து நம்மளுக்கு என்ன ஆகும், மதிப்பு இல்லாமல் போடும், வாங்க மாட்டாங்க சாப்பிட்றவங்க மக்கள் வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த நோயும் நம்மளுக்கு வர வாய்ப்பு உள்ளது. இந்த அசாக்சிட்ராபின் போகிற மருந்து அடிக்கும்போதே அதையும் சேர்த்து கட்டுப்படுத்திடும். இல்லை அது நம்மளுக்கு கட்டுப்படுத்து அந்த மெட்டாலாக்சிப்ளர் மேங்கோசப் இருந்தால் அதையும் சேர்த்து கட்டுப்படுத்திடும். இல்லைனா குளோரோ தலைன்னு ஒரு மருந்து இருக்குது, ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் கரைச்சி நம்ம அடித்தோம்னா அது சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இந்த மழைக்காலங்களில் இந்த திராட்சையில் இந்த ரெண்டு நோயும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து மழை பெஞ்சி வடிகால் வசதி இல்லாமல் தண்ணி தேங்கி இருந்தால் திராட்சை வேர் பகுதியானது வாடல் நோய் வந்தே தீரும். ஏன்னா திராட்சை நீங்கள் ஒரு தடவை சாகுபடி பண்ணிங்கன்னா 7-8 வருஷம் அந்த கொடியை வச்சுருக்கிறீங்க, கவாத்து பண்ணி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வேர் பகுதியானது தண்ணீர் தேங்கி நிற்கும்போது உங்களுக்கு ஃபியூசேரி வாடல் நோய், சடுதி வாடல் நோய், குயிக் வில்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சடுதி வாடல் நோய் உங்களுக்கு மழை பெஞ்சி 5-6 நாள் மழை பெஞ்சி தண்ணி நின்று அந்த மழை பெய்கிறப்ப பச்சையாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. மழை பெஞ்சி காஞ்சி ஒரு வாரம் காஞ்சி பார்த்த பிறகு கொடி அப்படியே வாடி வதங்கும். என்னடா கொடி வாடி வதங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது 100 கோடியில் 10 கோடி 5 கோடி வரும், அதுக்கு அடுத்து 70 கோடி வரும், அப்புறம் 30 கோடி வரும். அப்புறம் 3 வருஷத்தில் உங்களுக்கு தோட்டத்தே என்ன பண்ணும், அந்த வாடல் நோய் பாதிக்கப்பட்டு அதிக நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும். இது வேர் பகுதியில் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய் வந்ததுன்றால் தண்ணீர் மூலமாக பரவும். நம்ம தண்ணீர் பாய்ச்சிரும் இல்லையா, தண்ணீர் மூலமாக பரவும். இது வராத இருக்கணும்னா விவசாயிகள் இதுக்கு வந்து உயிர் எதிர்காரணி தான் நிரந்தர தீர்வு. இந்த வாடல் நோய் அது வந்து திராட்சை மட்டுக்கும் இல்லை, கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி எந்த பகுதி வேர் சம்பந்தமான நோய் வருதோ மருந்து நிரந்தர தீர்வாகாது. எவ்வளோ நாளைக்கு போய் பூமியில் மருந்து ஊற்றுவீங்க, பூமி கெட்டுப்படும், மண் கெட்டுப்படும். அதனால் நீங்கள் இது சிறப்பாக கட்டணும், ட்ரைக்கோட்ரமா விருடி அப்படின்னு சொல்லி இப்போ உயிர் எதிர்காரணியானது துகள் வடிவில் நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் நம்ம பல்கலைக்கழகத்தில் விற்கிறாங்க, அதை 2.5 கிலோ வாங்கி ஒரு 250 கிலோ எருவோடு நல்லா கலந்து அந்த ட்ரைகோடமுடைய வளர்த்து 2 கை வேறு சுற்றி வைங்க, ட்ரைகோடமா விருடிய மண் இது எருவில் கலந்து வளர்த்து அந்த வேர் பகுதியில் வைங்க. அதுக்கடுத்து பெசில சப்டிலிஷன் ஒரு உயிர் காரணி, அது பாக்டீரியா நல்ல வேகமாக வளரும், அதையும் ஒரு 2.5 கிலோ வாங்கி வேர் பகுதி அது எருவோட கலந்து நல்லா வளர்த்து வேர் பகுதியில் வைங்க. அப்புறம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அந்த உயிர் எதிர்காரணியும் இருக்குது, அது திரவ வடிவிலையும் இருக்குது. பெசில செப்டிலிஸ்ட் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸு, இந்த பெசில செப்டிலிஸ்ன்னது ஒரு 2.5 லிட்டர் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு 1 லிட்டருக்கு 5 மில்லி கலங்க. சில விவசாயிகிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 100 லிட்டர் தண்ணி எடுத்துங்க, இந்த 2 லிட்டர் ஊற்றுங்க, அதில் வெள்ளம் 4 கிலோ போட்டு நல்லா வளர்த்து வேர் பகுதியில் விடுங்க ஒரு 5-6 நாள் கழிச்சு நல்லா, அதாவது அந்த பாக்டீரியானது வேறு சுற்றி நல்லா வளர்ந்துக்கணும். எப்படி பாக்டீரியா வளருது நான் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கு 11 மணிக்கு படுக்கிறோம், காலையில் பார்த்தோன்னா பல்லு பூரா வளவழன்றிருக்குதே, எதனால் அந்த அளவுக்கு பாக்டீரியா வளர்ந்துருக்குது. நம்ம வாய்ப்பகுதியில் துர்நாற்றம் அடிக்குது. எதனால் துர்நாற்றம் அடிக்குது, பாக்டீரியா வளராதால தான் துர்நாற்றம் அடிக்குது. நம்ம சரியாக பராமரிக்கலாம் என்ன ஆகும், பல்லே சொத்தமாக போடும். அப்படியே பட்ட கடினமான பல்லே சொத்தையாக போகும்போது பாக்டீரியா அந்தளவுக்கு வேகமாக வளரும். இது எடுத்துக்காட்டு சொன்னால் தயிர் எப்படி போற போடுறோம், தயிர் போட்டவுடனே ஒரு 12 மணி நேரத்தில் சரி 7-8 மணி நேரத்தில் உங்களுக்கு தயிர் போகிற கட்டி ஆகிடுது, பால் கட்டி ஆகிடுது. அதே போல் இந்த பாக்டீரியாவுக்கு அவ்வளோ வல்லமை படைச்சிது. அந்த பாக்டீரியாவை நான் வளர்த்து நல்ல பாக்டீரியா, நான் சொல்கிறது நல்ல பாக்டீரியா, அது வந்து வேர்பகுதியில் உள்ள நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அழிக்க வல்லது. இந்த பாக்டீரியா வளர்த்து நீங்கள் வேர்பகுதியில் ஊற்றுனீங்கன்னா வேர்பகுதி சுற்றி வளர்ந்து ஒரு ஆர்மி போல் செயல்படும். விவசாயிகளுக்கு நான் சொல்ல வேண்டால் ஒரு ஆர்மி போல் செயல்படும். இந்த ட்ரைகோடர்மா விருடி, அப்புறம் பெசில செப்டிலிஸ், அப்புறம் உயிர் உரங்களையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா, இதே போன்ற பல உயிர் உரங்களும் காணப்படுகின்றன. இந்த உயிர் உரங்களும் நீங்கள் எருவோட கலந்து நீங்கள் திராட்சை செடிக்கு வைங்க. இப்படி வச்சிங்கனால் இந்த சடுதி வாடல் நோய், அதாவது மழைக்காலங்களில் திராட்சை கொடியில் வரக்கூடிய வாடல் நோயும் நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இந்த 3 நோயும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அடுத்த 5 நாளைக்கு அதிகமாக வர வாய்ப்புள்ளது. இதில் அதிகமாக வர நோய் அடிசாம்பல் நோய். அடிசாம்பல் நோய் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு இலையும் பாதிக்கும், இலை கொத்தும் பாதிக்கும். சரி, மழை முடிஞ்சு ஒரு 5-6 நாள் கழிச்சு அதுக்கு பிறகு என்ன நோய் வரும் அப்படின்னா சாம்பல் நோய். அது விவசாயி உங்களுக்கு தெரியும். இது எந்த இலையில வரும்னா முதிர்ச்சி அடைந்த இலையில் வரும், நுனி இலையில் கொஞ்சம் வராது, கீழேருந்து வரும் இந்த இலை. இந்த பார்த்திங்கன்னா மேற்பகுதியில் சாம்பல் நிற திட்டுக்கள் ஆரம்பித்து சின்னதாக காணப்படும். இலை பகுதி பூரா நல்லா வெள்ளை கலரில் சாம்பல், நம்ம அடுப்பு சாம்பல் இருக்குல்ல, அதேமாரியே படர்ந்து காணப்படும். இந்த சாம்பல் நோயானது பூங்கொத்தி அந்த திராட்சை கொத்தியும் தாக்கி பழம் வெடிக்கும், பழம் வெடித்து ஈ கொசுலாம் உட்காரும். இது வந்து தாக்குனாலும் இந்த அசாக்ஸ்ட்ராபின்ற ஒரு மருந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி கலந்து அடிங்க. அப்படி இது அதிகமாக இல்லைன்னா இங்கே விவசாயிகள் வந்து இந்த வெட்டபிள் சல்ஃபர்லாம் இருக்குது, 1 லிட்டருக்கு 1 கிராம் கலைஞ்சு அதை அடிக்கலாம். இதே போன்ற இந்த நோய்களானது மழைக்காலங்களில் அடிச்சாம்பல் நோய் அதிகமாக வரவுள்ளதால் இந்த திராட்சை சாகுபடி கொண்ட விவசாயிகள் அதை நன்கு அறிந்து இந்த உரிய நேரத்தில் அது முன்னெச்சரிக்கையாக நம்மளுக்கு இந்த சாம்பல் நோய்க்கான சாம்பல் நோய் பூசணக்குள்ளி வேற அடிச்சாம்பல் நோய் பூசணக்குள்ளி வேற இப்போ அடிச்சாம்பல் நோய் வர மிகவும் உகந்ததாக உள்ளது. இந்த அடிச்சாம்பல் நோய் அறிந்து நீங்கள் பூசண கூலிகளை தெளித்தோம் என்றால் இந்த நோயை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மழை காலங்களில் திராட்சையில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் செந்தில்வேல் அவர்கள் விளக்கமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.